அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் பிலிப்பைன்ஸை தாக்கிய மாபெரும் சூறாவளியில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் அங்குள்ள நேரடி நிலவரம் குறித்த ஒரு செவ்வி.
335 கிலோமீட்டர்ல இருந்து அடிச்சிருக்கு சூறாவளி. இது வந்து ஐலாண்ட் ஏரியா, நிறைய கடலை கிட்ட தண்ணி எல்லாம் உள்ளுக்கு வந்திருக்குது. ஒப்பிலா திஞ்சங்களே நல்லா உடைஞ்சிருக்கு. அதை வச்சு பார்க்க கூட நான் நினைக்கிறேன் ஒரு சிட்டில மட்டும் ஒரு 2 கணக்கு எடுத்திருக்காங்க. 25 சிட்டில கணக்கு பண்ணி பார்த்தா 1000 பேருக்கு மேலே திருப்பி நினைக்கிறேன்.
இந்தியாவின் மத்திய புலனாய்வுத்துறையான சிபிஐ உருவாக்கப்பட்ட விதமானது அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு இந்திய உச்சநீதிமன்றம் தடை பிறப்பித்திருப்பது குறித்த செய்திகள். இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ அமைப்பு செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள்யான் விண்கலம் ஏவியிருக்கும் நிலையில் GSLV ராக்கெட் தொடர்பில் அது சந்திக்கும் சவால்கள் குறித்த ஒரு பெட்டகம்.
ஒரு நிமிஷத்துக்கு 35,000 சுத்து சுத்தணும் ஒரு டர்பைன். அவ்வளவு ஸ்பீட்ல சுத்தக்கூடிய அதை வந்து அந்த வெப்பம் ஒரு இடத்துல வந்து 2500 டிகிரி செல்சியஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து -200 டிகிரி செல்சியஸ் இருக்கும்.
நிறைவாக நேர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சுக்ரநாதன். ஹயான் என்ற மிக வலிமைமிக்க சூறாவளி நேற்று வெள்ளிக்கிழமை தாக்கியபோது நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. பிலிப்பீன்ஸின் லாட்டே என்ற தீவில் டக்லோபேன் என்ற ஒரே நகரில் மட்டும் ஏராளமான சடலங்கள் மிதந்து கொண்டிருந்தன என்ற தகவல்களை தாம் ஆராய்ந்து வருவதாக பிலிப்பீன்ஸ் செஞ்சிலுவை சங்க தலைமைச் செயலர் கோலின் பேங் அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார். அங்கு மட்டும் சுமார் 1000 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று செஞ்சிலுவை சங்கம் மதிப்பிட்டிருக்கிறது. இன்னொரு மாகாணத்தில் 200 சடலங்கள் காணப்பட்டன என்றும் அது அறிவித்திருக்கிறது. உயிர் தப்பிய மக்களுக்கு உதவிகளை வழங்க தாங்கள் முயற்சி செய்து வருவதாகவும் செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. பிலிப்பீன்ஸ் ராணுவமும் மாபெரும் நிவாரண வேலைகளை ஆரம்பித்திருக்கிறது. ஆனாலும் ஏராளமான தெருக்கள் வெள்ளத்தினால் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. பிலிப்பீன்ஸ் நாட்டில் பேரழிவை ஏற்படுத்திய ஹயான் என்ற சூறாவளி வியட்நாமை அண்மித்துக் கொண்டிருப்பதால் சுமார் 100,000 அதிகமான வியட்நாமியர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் முயற்சிகளில் வியட்நாமிய அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த புயல் நாளை ஞாயிற்றுக்கிழமை வியட்நாமில் தரை தட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் மூடப்பட்டு வருவதாகவும் தாழ்வான கரையோரப் பகுதியில் வாழும் மக்கள் உயர்மட்ட நிலப்பகுதிகளில் தற்காலிக சூறாவளி பாதுகாப்பு இருப்பிடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சூறாவளியின் தாக்கத்திற்கு எதிரான ஆயத்தங்களை வியட்நாமிய பிரதமர் குயென் டாண்டோங் நேரடியாக மேற்பார்வை செய்து வருகிறார். ஈரானின் அணுசக்தி திட்டம் பற்றி பல நாடுகளுக்கிடையில் ஜெனீவாவில் நடைபெறும் பேச்சுக்களில் பிரதிநிதிகள் மத்தியில் கருத்து பேதங்கள் தொடர்ந்தும் காணப்படுவதாக பிரான்சின் சார்பில் கலந்து கொள்ளும் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் லோரன் ஃபேபியஸ் கூறியிருக்கிறார். ஈரானின் கைவசம் இருக்கும் செழுமை ஊட்டப்பட்ட யூரேனியம் அணுகுண்டு தயாரிப்புக்கு ஏற்றது அல்ல என்று கூறப்படும் அளவுக்கு தரம் குறைக்கப்பட வேண்டும் என்றும், புளுட்டோனியம் உற்பத்தி ஆலை ஆயத்த வேலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் எழுப்பப்பட்ட கட்டாய கோரிக்கைகளை ஈரான் எதிர்த்து வருவதாகவும் பிரெஞ்சு அமைச்சர் ஃபேபியஸ் கூறியிருக்கிறார். ஜெனீவாவில் நடக்கும் இந்த பேச்சுக்கள் இன்று முடிவடையும் என்று ஈரானின் வெளியுறவு துணை அமைச்சர் அப்பாஸ் அரப்சி உறுதியாக கூறியிருக்கிறார். தீர்க்கப்படாத விஷயங்கள் எதுவும் இனிமேல் இருந்தால் அடுத்த கூட்டத்தில் மட்டும்தான் அவை விவாதிக்கப்பட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த 10 காலத்தில் மிகவும் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. காற்று மாசுபடலால் உடல் நலனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பற்றி சீனாவில் அக்கறை அதிகரித்து வரும் வேளையில் இந்த அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 10 முன்னர் இருந்த நுரையீரல் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை விட இன்று உள்ள எண்ணிக்கை குறைந்தது 50% அதிகமாக இருக்கலாம் என்று பெய்ஜிங் சுகாதாரத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு புகைப்பிடித்தல் தான் முக்கிய காரணம். ஆனாலும் காற்று மாசுபடலும் காரணிகளில் ஒன்று எனவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நுரையீரல் புற்றுநோய் நோயாளிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட இந்த மாபெரும் அதிகரிப்பு எதனால் ஏற்பட்டது என்பதை சீன அதிகாரிகள் குறிப்பிடவில்லை. மாலத்தீவுகளில் அதிபர் தேர்தலுக்கான வாக்களிப்புகள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. கடந்த பல மாதங்களில் நடந்த 3rd வாக்களிப்பு இது என்பதால் வாக்களிப்பு வீதம் குறைவாகவே இருந்தது. இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவராக கணிக்கப்படும் முன்னாள் அதிபர் முகமது நஷீர் முன்னதாக செப்டம்பர் மாத தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். அந்த தேர்தல் நீதியாகவும் நியாயமாகவும் நடந்ததாக கண்காணிப்பாளர்கள் தெரிவித்த போதும் அந்த தேர்தலை அதிகாரிகள் ரத்து செய்திருந்தார்கள். முன்னாள் சர்வாதிகாரியான அப்துல் கையூமின் ஆதரவாளர்களை கொண்டுள்ள தற்போதைய நிர்வாகம் மீண்டும் பதவிக்கேறுவதை தான் தடுப்பதாக நஷீர் குற்றம் சாட்டியிருந்தார். கையூமின் சகோதரரும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். சென்னையில் தொடங்கியுள்ள உலக செஸ் சதுரங்க சாம்பியன் போட்டியில் இன்று சனிக்கிழமை நடந்த 1st வெற்றி தோல்வி இல்லாமல் சமநிலையில் முடிந்திருக்கிறது. பல ஆண்டுகளாக மிகுந்த பரபரப்புடன் எதிர்பார்க்கப்பட்ட உலக சதுரங்க போட்டியில் நடப்பு சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் தனது கிரீடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஆட்டத்தை இன்று தொடங்கினார். 43வது வயதான விஸ்வநாதன் ஆனந்த் 2007 5 உலக சாம்பியன்களை வென்றிருக்கிறார். அவரை எதிர்த்து ஆடும் மெக்னஸ் கார்ல்சன் 22. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.
செய்தி அரங்கத்தில் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். பிலிப்பைன்ஸை தாக்கிய மாபெரும் சூறாவளியில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் அங்குள்ள நிலவரம் குறித்த மேலதிக தகவல்களை தொகுத்து தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
பிலிப்பைன்ஸை தாக்கிய தைபூன் ஹயான் என்னும் பெரும் சூறாவளியில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. லெய்தே என்னும் தீவில் தக்லோபான் என்னும் நகர் இந்த சூறாவளியால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு மாத்திரம் 100 வரை இறந்ததாக கூறப்படுகின்றது. ஆயினும் 1000 பேருக்கும் அதிகமானவர்கள் இதில் இறந்திருக்கலாம் என்று செஞ்சிலுவை சங்கம் மதிப்பிட்டிருக்கின்றது. சமர் மாகாணத்திலும் 200 வரை இறந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சூறாவளியின் பாதிப்பு குறித்து பிலிப்பைன்ஸில் வாழ்கின்ற தமிழரான புஷ்பாகரன் அவர்களை கேட்டோம்.
சூறாவளி வந்து நேற்று காலம் பிலிப்பைன்ஸ் தலைமுக 4 தான் சூறாவளி அடிச்சிருக்குது. இங்க 25 சிட்டியை வந்து தாக்கியிருக்குது. தாக்கப்படம் மொத்தமான இடம் வந்து தக்குலபான் சிட்டி. இது 525 கிலோமீட்டர்ல இருந்து மணிலாவில இருந்து இருக்குது. இது தக்குலபான் சிட்டில மட்டும் 100 சொல்லிருக்காங்க. மீடியா சொல்லியிருக்கு தக்குலபான் சிட்டி 100%. ஆனா இது 25 சிட்டியை தாக்கியிருக்குது. கண்ணிக்கப்படி 1000 பேருக்கு செத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப கம்யூனிகேஷன் ஃபிளைட் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. சட்டைட் போன் மட்டும் தான் காட்சி கொண்டிருக்கலாம் அதோட கேள்வி.
இப்ப நீங்க 1000 பேருக்கு மேல செத்திருக்கலாம் என்று சொல்றீங்க, எந்த அடிப்படையில சொல்றீங்க?
நான் மட்டக்களப்புல சூறாவளி இருந்தேன். நேரம் பார்க்க கூட இது வந்து கிலோமீட்டர் பார்க்க போனா 335 கிலோமீட்டர்ல இருந்து அடிச்சிருக்கு சூறாவளி. இது வந்து ஐலாண்ட் ஏரியா, நிறைய கடலால பாதிக்கப்பட்ட இடங்கள், நிறைய கடலை கிட்ட இந்த தண்ணி எல்லாம் உள்ளுக்கு வந்திருக்குது. ஒட்டுலா பில்டிங்களே நல்லா உடைஞ்சிருக்குது. அதை வச்சு பார்க்க கூட நான் நினைக்கிறேன் ஒரு சிட்டில மட்டும் 1-2 கணக்கு எடுத்திருக்காங்க. 25 சிட்டில கணக்கு பண்ணி பார்த்தா 1000 பேருக்கு மேல செத்திருப்பா நினைக்கிறேன்.
இப்ப அரசாங்கம் வந்து இந்த உதவி பணிகள், இந்த மீட்பு பணிகள் எல்லாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறது?
அரசாங்கம் இன்னும் இந்த இடத்துக்கு போகல நினைக்கிறேன். ஆனா இப்ப வந்து இந்த மீடியா ஊடகங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு நாங்க இந்த காசு டொனேஷன் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்க 24 காசு கலெக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. ரெட் கிராஸ் சர்வீஸுக்கு போய் கொண்டிருக்காங்க அங்க உதவி செய்யறதுக்கு. இப்ப நாளைக்கு தான் எங்களுக்கு விவரம் எல்லாம் தெரியும் என்ன ஹெல்ப் பண்றாங்கன்ட்டு. மத்த கவர்மெண்ட் இடத்துக்கு ஃபிளைட் எல்லாம் போகலாம், ஃபிளைட் எல்லாம் கேன்சல். இப்ப ஏர்போர்ட் டோட்டல் டேமேஜ். கடலெல்லாம் போறதுக்கு வழி பாக்குறாங்க. இப்ப ஃபிளைட் எல்லாம் இடத்துக்கு போகலாது. இது மீட்பு பணியிலிருந்து இப்ப ஆக்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்காங்க. உள்ளுக்காக்கள் ரெஸ்கியூ சர்வீஸுக்கு இப்ப போய் கொண்டிருக்காங்க. ஃபிளைட் வந்து கேன்சல் பண்ண வடிவா கடலாம் போகலாம். கடலை போறதுக்கு நாளைக்கு தான் போய் சேருவாங்க நினைக்கிறேன். இப்ப உள்ளுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்டியன் மிஷனரிகள் சர்ச்சாக்க ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க.
பொதுவாகவே சூறாவளியை ஒன்று தாக்குவதற்கு முன்பாக எச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படுகின்றன. எப்படியான எச்சரிக்கை நடவடிக்கை அங்கு வந்து அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டிருந்தது?
அரசாங்கம் இந்த டிவில அனௌன்ஸ் பண்ணவங்க இந்த சிக்னல் நம்பர் 4 சிட்டி, சிக்னல் நம்பர் 3, சிக்னல் நம்பர் 2 சிட்டி எந்த இடத்துல தாக்கம் அங்கே வெக்கோ சென்டர் அனௌன்ஸ் பண்ணவங்க அங்க போய் இருக்க சொல்லி நிறைய ஆட்கள் பாதிக்கப்பட்டார்கள். புவர் ஃபார்மர்ஸ் புவரான ஆகிட்டாங்க, கஷ்டப்பட்டார்கள் தான்
என்றார் பிலிப்பைன்ஸில் வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த புஷ்பாகரன். இதற்கிடையே அரசாங்க அமைச்சர் ஒருவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானத்தின் மூலம் சென்று பார்த்திருக்கின்றார். ராணுவமும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் வீதிகள் உடைந்தும் நீரில் மூழ்கியும் இருப்பதால் பாதிக்கப்பட்ட இடங்களை சென்றடைவது மிகவும் சிரமமாக இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது.
செய்திகளை தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். அடுத்து தற்போது வந்திருக்கும் செய்தி ஒன்று, அதையும் தருகிறார் சீவகன்.
இலங்கையில் நடக்க இருக்கின்ற காமன்வெல்த் மாநாட்டுக்கான இந்திய பிரதிநிதிகள் குழுவுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர்களே தலைமை தாங்குவார் என்று இந்திய ஊடகங்களில் பிடிஐ செய்தி நிறுவனத்தை ஆதாரம் காட்டி செய்திகள் வெளியாகின்றன. அரசாங்க வட்டாரங்கள் கூறியதாக வந்திருக்கின்ற இந்த செய்திகளின்படி இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என்பது குறித்து இலங்கை அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அநேகமாக ஞாயிறன்று பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இதுகுறித்து இலங்கை ஜனாதிபதிக்கு அறிவிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதிலும் இந்திய பிரதமர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என்ற இந்த முடிவு குறித்து அதிகாரப்பூர்வமாக இதுவரை எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இலங்கை அரசாங்கம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறி தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் உட்பட பல தரப்பினரும் இந்திய பிரதமர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கேட்டிருந்தார்கள். அது மாத்திரமன்றி பிரதமரின் இந்த முடிவு தமக்கு ஓரளவு ஆறுதல் அளிப்பதாக திமுக தலைவர் கருணாநிதியும் கூறியிருக்கின்றார்.
செய்தியை தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். இந்தியாவின் மத்திய புலனாய்வுத் துறையான சிபிஐ உருவாக்கப்பட்ட விதமானது அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் அளித்த பெரும் பரபரப்புக்கிடையிலான தீர்ப்புக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இன்று சனிக்கிழமை தடை பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி குறித்து இந்து செய்தியாளர் ஜே வெங்கடேசனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் நரேந்திரகுமார் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதாவது 1946 டெல்லி ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் சட்டத்தின் கீழ் சிபிஐ 1963 ஏப்ரல் 1 சிபிஐ நிறுவப்பட்டது. அது ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர், அரசு ஆணையாக இது வெளியிடப்பட்டது. இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சட்டத்தின் கீழ் இந்த அரசு ஆணை வெளியிடப்பட்டது. இந்த அரசு ஆணை செல்லாது என அறிவிக்க கோரி அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த அவர் வாதத்தை ஏற்றுக்கொண்ட அவகாசி உயர்நீதிமன்றம் இந்த அரசு ஆணை செல்லாது, அதாவது ரெசல்யூஷன், கவர்மெண்ட் ரெசல்யூஷன் செல்லாது என அந்த உயர்நீதிமன்றம் அறிவித்தது.
உயர்நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வருவதற்கு என்ன காரணங்களை கூறியது?
அதற்கு முக்கியமாக 2 காரணங்கள் அந்த உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 2, அதற்கு இந்த செக்ஷன் 2 தான் அதற்கு இந்த சிபிஐ நிறுவதற்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது என்று அந்த ரெசல்யூஷனில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அரசு ஆணையில் இந்த செக்ஷன் 2 கீழ் இதை நோட்டிபிகேஷன் வெளியிடப்படுவதாக அந்த ரெசல்யூஷன் தெரிவிக்கப்படவில்லை. முக்கியமாக இது அந்த ரெசல்யூஷன் ஒரு குறை, இதை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. நீங்கள் செக்ஷன் 2 இந்த ரெசல்யூஷன் வெளியிடப்படுவதாக கூறியிருக்கிறீர்கள், ஆனால் செக்ஷன் 2 இந்த ரெசல்யூஷனில் ஒரு இடத்தில் கூட நீங்கள் ஏன் தெரிவிக்கவில்லை? இது முதல் காரணம். இரண்டாவது, அவ்வாறு கலியுடன் நீங்கள் செக்ஷன் 2 பற்றி குறிப்பிடவிட்டாலும் கூட இந்த அரசு ஆணை காரணமாக இதை ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு நீங்கள் அனுப்பி அவருடைய ஒப்புதலை பெறப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் இதுவரை ஜனாதிபதியின் ஒப்புதலை பெறாமலேயே இந்த சிபிஐ நீங்கள் நிறுவியிருக்கிறீர்கள், இது செல்லாது என்று 2 காரணங்களை கூறி சிபிஐக்கு போலீஸ் போர்ஸ் என்று கூறுவதற்கு அதிகாரம் இல்லை. எனவே இந்த 1963 ஏப்ரல் 1 ரெசல்யூஷன் செல்லாது என்று கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் அறிவித்தது.
கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு காரணமாக சிபிஐ எனப்படும் மத்திய புலனாய்வுத்துறையினுடைய செயல்பாடு, அதன் இருத்தல், அதுவே வந்து கேள்விக்குள்ளாகி இருக்கிறதா இப்பொழுது?
ஆமாம், ஏனெனில் சிபிஐ நிறுவப்பட்டதே செல்வது என்று கூறப்பட்ட நிலையில் இன்று மத்திய அரசு மேல்முறையீட்டில் நாடு முழுவதும் 9000 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் 1000 வழக்குகள் விசாரணை நடைபெற்று கொண்டு வருகிறது. முக்கியமாக 2G வழக்கில் ஏற்கனவே குற்றவாளிகள் இந்த கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து இந்த வழக்கு விசாரணையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே மனு கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் இது போன்று மற்ற வழக்குகளிலும் குற்றவாளிகள் தங்கள் வழக்குகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரினால் இதர பல முன் உதாரணங்கள் ஏற்பட்டு சிபிஐ தனது வழக்குகளை மேற்கொண்டு எடுத்து செல்வதற்கு முட்டுக்கட்டை போட்டுதல் ஆகிவிடும். எனவே உடனடியாக உச்ச நீதிமன்றம் தலையெடுத்து இந்த கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று அட்டார்னி ஜெனரல் வாகன்பதி அவர்கள் தலைமை நீதிபதி மற்றும் ரஞ்சன் கோகோய் அவர்களிடம் முறையிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி மற்றும் ரஞ்சன் கோகோய் அவர்கள் இந்த கவுஹாத்தி உயர்நீதிமன்ற இடைக்கால உத்தரவு பிறப்பித்து அந்த கவுஹாத்தியில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். இந்த வழக்கு மீண்டும் டிசம்பர் 6 விசாரணைக்கு வருகிறது.
இந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதன் மூலம் சிபிஐ தொடர்ந்து செயல்பட முடியும் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறதா?
ஆமாம், ஏனெனில் இந்த ஆபரேஷன் ஆஃப் தி ஹைகோர்ட் ஆர்டர் ரிமைன்ஸ் சஸ்பெண்டட், அதாவது ஹைகோர்ட் பிறப்பித்த பிறகு சிபிஐ தன்னுடைய செயல்பாட்டை இழந்தது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் அந்த ஹைகோர்ட்டின் உத்தரவை நிறுத்தி வைத்ததன் காரணமாக சிபிஐ மீண்டும் செயல்படுவதற்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எளிதாகிவிட்டது. எனவே சிபிஐ மீண்டும் வழக்கம் போல் தனது செயல்பாட்டை தொடரலாம்.
இந்து செய்தியாளர் ஜே வெங்கடேசன். இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ அமைப்பு செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள்யான் விண்கலம் ஏவியுள்ளது தொடர்பான செய்திகளை, பெட்டகங்களை கடந்த சில தினங்களாக நேயர்கள் பிபிசி தமிழோசையில் கேட்டு வருகிறீர்கள். அதன் ஒரு பகுதியாக GSLV ராக்கெட் தொடர்பில் இஸ்ரோ சந்திக்கும் சவால்கள் குறித்து ஆராயும் பெட்டகத்தை அடுத்து கேட்கலாம். தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன்.
அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், இந்தியா ஆகிய 5 நாடுகளும் பல நாடுகளின் கூட்டமைப்பான ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனமுமே பெரிய அளவிலான விண்வெளி ஆய்வு திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன. சக்தி வாய்ந்த 5 டன்களுக்கும் மேல் எடை கொண்ட செயற்கைக்கோள்களையும் அவற்றை புய்வட்ட பாதையில் சென்று சேர்க்கக்கூடிய ராக்கெட்டுகளையும் இந்தியாவை தவிர மற்ற 5 விண்வெளி நிறுவனங்களும் ஏற்கனவே வைத்திருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தொலைக்காட்சி சேவைகள், தொலைபேசி சேவைகள் போன்ற தொடர்பாடல் தேவைகளை பூர்த்தி செய்யும் செயற்கைக்கோள்களை சுமார் 36,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புய்வட்ட பாதைக்கு எடுத்துச் செல்ல உருவாக்கப்பட்ட ராக்கெட்டான GSLV தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. GSLV ராக்கெட் இயங்க அடிப்படையானது கிரையோஜெனிக் தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தை கிரகித்துக் கொள்வதில் இருக்கும் சவால்களை விளக்குகின்றார் டாக்டர் அண்ணாதுரை.
GSLV கிரையோஜெனிக் டெக்னாலஜி இஸ் அனதர் குவாண்டம் திங். அதிக அதை வந்து நாம் எடுத்துக்கிறதுக்கு சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்கத்தான் செய்யும். அது வந்து கிட்டத்தட்ட தாண்டி அடுத்த வட்டத்துக்கு போயிட்டுருக்கு நினைக்கிறாமோ. ஆனால் இது மாதிரி கிரையோஜெனிக் டெக்னாலஜிங்கிறது வந்து அதாவது வந்து இப்போ எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கதவே வந்து ஒரு குளிர்காலத்தில் திறக்கிறீங்க, வெயில் காலத்தில் மூடுற கஷ்டமாக இருக்கலாம், அது மாதிரி மாறி வரலாம். எனக்கு சின்ன ஒரு முறை ஓப்பன் இது பண்ணுறது. ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட -200°C மாதிரி இடத்துல வந்து இயங்கக்கூடியது வந்து 35,000 RPM, அதாவது ஒரு 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 நிமிஷத்துக்கு 35,000 சுற்றணும் ஒரு டர்பைன். அவ்வளோ ஸ்பீடில் சுற்றக்கூடிய அதை வந்து அந்த இவ்வளோ வெப்பம் இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல வந்து 2,500°C இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து -200°C இருக்கும். இந்த இவ்வளோ வித்தியாசம் இருக்கக்கூடிய இடங்கள் அது பணி செய்வது வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 சேலஞ்சிங்கான இது. பட் அதை மெல்ல மெல்ல நாங்கள் ஓவர் கம் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய மாதங்களில் அதனுடைய முதல் பயணம் சரியாக போகணும்னு நினைக்கிறேன்.
மங்கள்யான் கோளை ஏந்தி சென்ற PSLV 24 முறை தொடர்ந்து வெற்றிகரமாக பயணித்திருக்கிறது. ஆனால் இந்த ராக்கெட்டால் பூமிக்கு மிக அருகே இருக்கும் துருவவட்ட பாதையில்தான் செயற்கைக்கோள்களை கொண்டு செல்ல முடியும். எடை கூடிய தொலை தொடர்பு செயற்கைக்கோள்களை ஏவ இந்தியா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் ஏரியான் ராக்கெட்டை பயன்படுத்துகிறது. இப்படி செய்வதால் அதிக பணம் செலவாகிறது. எனவேதான் உள்நாட்டில் மாற்று ஏற்பாடுகளை செய்யும் திட்டம் தீட்டப்பட்டது. PSLV ராக்கெட் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு அதில் கிரையோஜெனிக் ராக்கெட்டை 3ஆம் கட்டமாக பொருத்தி GSLV ராக்கெட் உருவாக்கப்பட்டது. இந்த தொழில்நுட்பம் மிகவும் சிக்கலானது என்பதாலேயே இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்க முயற்சித்தது. ஆனால் அது கைகூடவில்லை. இதுகுறித்து ஹிந்து நாளிதழின் மூத்த செய்தியாளர் TS சுப்பிரமணியன்,
இது வந்து மிகவும் உயர்ந்த ரக கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி என்பது, அதை அவ்வளவாக எளிதில் வந்து அதை வென்றுவிட முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. இந்த கிரையோஜெனிக் என்ஜின் டெக்னாலஜியை இந்தியா வென்று கற்றுக்கொண்டு ஏரியான் ஸ்பேஸ் போன்ற ஏஜென்சிகளை சார்ந்திருக்காது. கம்யூனிகேஷன் சேட்டலைட் போடுவதற்கு சப்ஜிடிஓ அல்லது GTO கொண்டு போவதற்கு
கிரையோஜெனிக் என்ஜினை இந்தியா செய்யறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நினைக்கிறீங்க?
இன்னும் 2-3 வருஷத்தில் அந்த டெக்னாலஜியை வந்து வென்று விடுவார்கள், கற்றுக்கொண்டு மாஸ்டர் பண்ணிவிடுவார்கள். இப்போ December 15 தமிழ்நாட்டில் மகேந்திரகிரி டேரக்டர் கிரையோஜெனிக் என்ஜினை பொருத்தி மீண்டும் செலுத்த இருக்கிறார்கள்.
கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை அளிக்காவிட்டாலும் ரஷ்யா இந்தியாவுக்கு 7 கிரையோஜெனிக் என்ஜின்களை கொடுத்தது. இதில் 6 ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு விட்டன. உள்நாட்டிலேயே கிரையோஜெனிக் என்ஜின்களை தயாரிக்கும் பணி பெரிய அளவிலான கால தாமதங்களை சந்தித்து வருகிறது. இதுவரை 7 GSLV ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்கின்றன. இதில் 6 ரஷ்ய கிரையோஜெனிக் என்ஜினும் 1 இந்திய கிரையோஜெனிக் என்ஜினும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்திய என்ஜின் பொருத்தப்பட்ட ராக்கெட் உட்பட 3 ராக்கெட்டுகள் முழு தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன. மற்ற 4 முயற்சிகள் வெற்றி பெற்றதாக இஸ்ரோ கூறுகிறது. கடந்த 2010 GSLV ராக்கெட் ஏவும் முயற்சி 2 முறை அடுத்தடுத்து தோல்வி கண்டது. 32 மாதகால இடைவெளிக்கு பிறகு இந்த ஆகஸ்ட் மாதம் ஏவப்படவிருந்த GSLV ராக்கெட்டில் கடைசி நேரத்தில் கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்திய கிரையோஜெனிக் என்ஜின் கொண்ட இந்த ராக்கெட் வரும் December 15 ஏவப்பட இருக்கிறது. இந்த ராக்கெட்டில் அடிப்படையில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. புதிய தொழில்நுட்பத்தை கற்கும்போது சில சிக்கல்கள் ஏற்படுவது சகஜம் என்கின்றார் GSLV திட்டத்தின் இயக்குநராக பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்ற இஸ்ரோவின் மூத்த விஞ்ஞானி ராமகிருஷ்ணன்.
Definitely it's a more powerful vehicle to carry heavier payloads and more complex because it has got more number of propulsion systems.
மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட் GSLV. இதில் பல பாகங்கள் இருக்கின்றன. திரவ எரிபொருள்களை கையாளும் பல நிலைகள் இங்கே இருக்கின்றன. இப்போது நிலையில் உள்நாட்டில் கிரையோஜெனிக் என்ஜினை தயாரிப்பதில் சிக்கல்கள் சில இருக்கின்றன. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின் பொருத்தப்பட்ட ராக்கெட் முதல் முறை ஏவப்பட்ட போது அது குறித்த நேரத்தில் இயங்கத் துவங்கினாலும் அது முறையாக முழுவதுமாக செயல்படவில்லை. அதன் பிறகு பல சோதனைகளை செய்து இந்திய கிரையோஜெனிக் என்ஜினை மீண்டும் செலுத்த நாங்கள் ஆகஸ்ட் மாதம் முனைந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் வேறொரு பகுதியில் கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதை தற்போது சரி செய்திருக்கின்றோம். புதிய ஏவு வாகனங்கள் உருவாக்கப்படும் போது இதுபோன்ற சவால்கள் வருவது சகஜம்தான் என்றார் ராமகிருஷ்ணன். GSLV திட்டத்தில் ஏற்பட்ட தோல்விகளால் GSAT தொலை தொடர்பு செயற்கைக்கோள்கள் ஏவப்படுவதில் பெரும் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெருகி வரும் தொலைத்தொடர்பு சேவைகளுக்கு தேவைப்படும் அளவுக்கு டிரான்ஸ்பாண்டர்களை அளிக்க முடியாத நிலையில் இஸ்ரோ இருக்கிறது. நாட்டின் தேவையில் 40% குறைவான தேவையே இந்திய செயற்கைக்கோள்களில் உள்ள டிரான்ஸ்பாண்டர்கள் பூர்த்தி செய்கின்றன. வரும் 2017 ஆண்டு வாக்கில் உள்நாட்டு தேவைகளுக்காக 794 டிரான்ஸ்பாண்டர்கள் தேவைப்படும். ஆனால் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பாண்டர்களை கொடுக்கும் நிலையில் இஸ்ரோ இல்லை. இது குறித்து அந்த நிறுவனத்தின் தலைவர் கே. ராதாகிருஷ்ணன்.
In the area of communication satellite, there are three classic ones to enhance the capacity of transponders in the country to nearly 400 transponders.
தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்களை பொறுத்தவரை நாங்கள் மொத்தமிருக்கின்ற டிரான்ஸ்பாண்டர்களின் எண்ணிக்கையை படிப்படியாக 400 உயர்த்த முனைந்திருக்கின்றோம். எங்களின் செயற்கைக்கோள்கள் 4 முதல் 5 கிலோவாட் திறனில் இயங்குகின்றன. ஆனால் மற்ற நாடுகள் 50 கிலோவாட் திறனில் இயங்கும் பெரிய செயற்கைக்கோள்களை செலுத்தி வருகின்றன. இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம். அதே போல ஏஏ பேண்டுகளை கொடுக்கவும் 6 டன்கள் கொண்ட பெரிய செயற்கைக்கோள்களை செய்யவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் என்றார் ராதாகிருஷ்ணன். இராணுவ பயன்பாட்டுக்கு தேவையான பிரத்யேக செயற்கைக்கோள்களை தயாரிக்கும் திட்டத்திலும் காலதாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எடை அதிகம் கொண்ட சந்திரயான் 2 கோளை ஏவவும் GSLV தேவை. சுருக்கமாக சொல்வதானால், இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் அடுத்த கட்டத்திற்கு செல்வது என்பது GSLV-யின் வெற்றியை பொறுத்தே அமைந்திருக்கிறது. இந்த தொழில்நுட்ப சவால்களால் ஏற்படும் காலதாமதங்கள் ஒருபுறம் இருக்க, எஸ் பேண்ட் எனப்படும் ஒருவித ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு தொடர்பில் இஸ்ரோ பொறுப்பில்லாமல் செயல்பட்டதாக கடந்த ஆண்டு பெரும் சர்ச்சை கிளம்பியது. சந்திரயான் வெற்றியில் உயர்ந்திருந்த இஸ்ரோவின் புகழ் இந்த ஊழல் புகார் காரணமாக வெகுவாக சரிந்தது. இதுகுறித்து NDTV-யின் அறிவியல் தொழில்நுட்ப ஆசிரியர் பல்லவ் பாக்லா.
எஸ், இஸ்ரோ வாஸ் ஹிட் பை தி எஸ் பேண்ட் ஸ்கேண்டல், விச் இஸ் இட் ஹஸ் நெவர் ப்ரூவ்ட் தட் தேர் வாஸ் எனி மணி லாஸ் ஆர் மணி எக்ஸ்சேஞ்ச் இன் தட், பட் அட் தி சேம் டைம்
இஸ்ரோ எஸ் பேண்ட் சர்ச்சையால் கடுமையாக பாதிக்கப்பட்டது என்பது உண்மை. ஆனால் இந்த முடிவின் காரணமாக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது என்றோ ஊழல் நடைபெற்றது என்றோ இதுவரை நிரூபணமாகவில்லை. ஆனால் இஸ்ரோ என்பது பாலைவிட தூய்மையான அமைப்பு என்ற பிம்பம் உடைந்து போய்விட்டது. அதே நேரம் இந்த பாதிப்பிலிருந்து இஸ்ரோ மீண்டு வந்துவிட்டதாகவே நான் கருதுகின்றேன். இப்போது அவர்கள் நாடு பெருமை கொள்ளத்தக்க சவாலான பல திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் பல்லவ் பாக்லா. தோல்விகள் ஒருபுறம் இருக்க, சந்திரயான், மங்கள்யான் போன்ற முயற்சிகளால் இந்தியா அடைந்த நன்மைகள் என்ன என்பதை வரும் நாட்களில் பார்ப்போம்.
சுவாமிநாதன் தயாரித்து வழங்கிய பெட்டகத்துடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்ததாக அறிவியல் செய்தி ஒன்று. டிரான்ஸ்ஃபேட் எனப்படும் மனிதர்களுக்கு கேடு பயக்கும் கொழுப்புகளை உணவுப் பொருட்களில் தடை செய்வதற்கு அமெரிக்க அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுகுறித்து BBC-யின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
உணவுப் பொருட்களில் பல்வேறு காரணங்களுக்காக செயற்கையாக சேர்க்கப்படும் டிரான்ஸ்ஃபேட்ஸ் எனப்படும் டிரான்ஸ் கொழுப்புகள் உடலுக்கு ஆபத்தானவை என்று அறிவித்து அவற்றை தடை செய்திருக்கிறது அமெரிக்காவின் உணவுகள் மருந்துகள் கட்டுப்பாட்டு அமைப்பு, ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இத்தனை காலமும் பரவாயில்லை, ஓரளவு பாதுகாப்பானது என்று கருதப்பட்ட இந்த செயற்கை கொழுப்பு ரகம் தடை செய்யப்படுவதன் மூலம் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் 7,000 பேரின் மரணங்களையும் 20,000 பேரின் மாரடைப்புகளையும் தடுத்து நிறுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ் கொழுப்புகளுக்கு இன்னொரு பெயர் ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட எண்ணெய் என்பதாகும். ஒரு சில மாமிச வகைகளிலும் ஒரு சில பால் உணவுகளிலும் இயற்கையாக இருக்கும் டிரான்ஸ் கொழுப்பின் மீது இந்த தடை உத்தரவு செல்லுபடியாகாது. செயற்கையாக ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட, ஹைட்ரஜன் ஊட்டப்பட்ட எண்ணெய் டிரான்ஸ் கொழுப்பாக கடை உணவுகளிலிருந்து எமது உடலுக்குள் புகுந்து இரத்தத்தை உறைய வைத்து இரத்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி மாரடைப்புக்கு வழி சமைக்கிறது. சச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எனப்படும் நிறைவுற்ற கொழுப்புகளை விட இந்த டிரான்ஸ் கொழுப்புகள் மிக ஆபத்தானவை என்று உணவு நிபுணர்கள் மிக நீண்ட காலமாகவே கண்டனங்களை எழுப்பி வந்திருக்கிறார்கள். அப்படியானால் விஷமத்தரமான பிரச்சனைகளை தரும் இந்த டிரான்ஸ் கொழுப்புகள் ஏன்தான் உணவுகளில் ஏற்றப்படுகின்றன? யாரால் இவை ஏற்றப்படுகின்றன? உணவு விற்கும் கடைகளில், ஹோட்டல்களில் உணவுக்கு நறுமணம் மற்றும் சுவை ஊட்டுவதற்கும், வழக்கத்தை விட நீண்ட காலம் உணவை வைத்திருப்பதற்கும் உணவு தயாரிப்பாளர்களால் இவை ஏற்றப்படுகின்றன. எல்லோரும் எப்போதும் பயன்படுத்தும் வெஜிடபிள் ஆயில் எனப்படும் தாவர எண்ணெயில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டதும் அது கெட்டியாகிவிடுகிறது. கட்டியான இந்த பொருளாக சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உறைய வைக்கப்பட்ட பீஸா உணவு, மைக்ரோவேவ் ஓவனில் தயாரிக்க ஆயத்தமான பாப்கார்ன் ஆகியவற்றில் டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்கவே இருக்கிறது. சில உணவுச்சாலைகளில் உணவை வறுக்க, உணவை பொறித்தெடுக்க இது பயன்படுத்தப்படுகிறது. உணவு மருந்து கட்டுப்பாட்டு கழகத்தின் இந்த தடை உத்தரவு மாரடைப்பு, இருத நோய் போன்றவற்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஒரு முக்கியமான படியாகும் என்று அமெரிக்க இருதய நலன் கழகம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது.
BBC-யின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்டம் சிவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் தமிழோசை அலைவரிசைகளை ஒருமுறை தரலாமே சிவகன்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கின்ற நேயர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்ற வரை இந்த புதிய அலைவரிசைகளில் இவற்றை கேட்க முடியும். அதாவது 39 மீட்டரில் 7600 கிலோ ஹெர்ட்ஸ், 31 மீட்டரில் 9855 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் 25 மீட்டரில் 11965 கிலோ ஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே செய்வோம்.
ஆம், இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் காமன்வெல்த் மாநாட்டுக்கு செல்வது குறித்த சர்ச்சை பற்றிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அளித்த செவ்வி பற்றி எழுதுகின்ற கனடா நேயர் எம் மித்ரன் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வது தொடர்பாக பிபிசி தமிழோசை சம்பந்தன் அவர்களை 7ஆம் தேதி பேட்டி கண்டது. அதிலே வட்டுக்கோட்டைக்கு போவதற்கு வழி என்ன என்று கேட்டால் துட்டுக்கு 2 கொட்டைப்பாக்கு என்பது போல சம்பந்தன் அவர்கள் மலுப்பி பதிலளித்தார். சம்பந்தன் அவர்கள் மலுப்பி பதிலளித்தமை தமிழோசையின் சார்பில் பேட்டி கண்டவருக்கு புரியவில்லையா? இந்திய பிரதமருக்கு அறிவுரை கூற தன்னால் முடியாது என்று சம்பந்தன் கூறிய பொழுது சம்பந்தன் அவர்களே இது தொடர்பாக உங்களது கருத்து என்ன என்று ஏன் கேட்கவில்லை என்று இருக்கிறார்.
மன்மோகன் சிங் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வது பற்றிய சர்ச்சை பற்றி எழுதும் திருச்சி மாவட்டம் காட்டூர் நேயர் சி எம் கலியமூர்த்தி, இந்தியா இந்த மாநாட்டை புறக்கணித்தால் மஹிந்த ராஜபக்ஷ அரசு இந்தியாதான் விடுதலை புலிகளை ஒழித்து கட்டவும் பின்னர் ஏற்பட்ட படுகொலைகளுக்கும் இலங்கையை ஏவியது, இலங்கை இராணுவம் வெறும் ஒரு அம்புதான் என்ற உண்மையை வெளியே சொல்வதை தடுக்க முடியாது போய்விடும் என்கிறார்.
இசைப்பிரியா பற்றிய காணொலி கேட்டேன். இலங்கை இராணுவத்தால் ஈழத் தமிழ் சகோதரி இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்டமையும், இந்தியாவில் குஜராத் சகோதரி இசரத் ஜஹான் அவர்கள் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டமையும் நாகரிக சமூகத்துக்கு காட்டுவது இதுதான். மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசமைப்புகளே இன்று துவேஷம் நிறைந்ததாக மாறிவிட்டது என்பதுதான் அது என்று எழுதியிருக்கின்றார்.
இந்திய தபால் துறை குறித்த பெட்டகம் பற்றி எழுதும் மதுரை விஸ்வநாதபுரம் சி ரமேஷ், இந்த பெட்டகத்தின் தலைப்பு எனக்கு உடன்பாடானது அல்ல, ஆனால் ஒரு நல்ல பெட்டகம். தபால் மூலம் பேனா சிநேகிதர்கள் தம்பதிகளாக மாறியது பற்றிய தகவல் சிறப்பாக இருந்தது. எவ்வளவுதான் புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் எளிமையானது, மனம் வைத்து ஒன்றியிருப்பது மடல் ஒன்றே. என்னுடைய வீட்டிலும் கணினி இருக்கிறது, மகளும் மின்னஞ்சல் செய்யலாம் என்கிறார். ஆனால் கடிதத்தில் கிடைக்கும் இன்பம் வேறு எதிலும் வருமா என்று கேட்கிறார்.
சாது கனவு கண்டதன் அடிப்படையில் 10 லட்சம் கிலோ தங்கத்தை தோண்ட இந்திய அரசின் தொல்லியல் துறை முடிவு செய்ததை பற்றி எழுதுகின்ற வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, இந்தியாவே ஒரு கனவு பூமிதான், ஆளாளுக்கு கனவு காண்கின்றார்கள், யார் யார் கனவு மெய்ப்பட போகின்றதோ என்று இருக்கின்றார்.
பெட்ரோல் செலவை கட்டுப்படுத்த அமைச்சர் வீரப்ப மொய்லி மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த செய்தி குறித்து எழுதும் மனமூட்டி தட்சிணாமூர்த்தி, இந்த செய்தியை கேட்டவுடன் சிரிப்பு தான் வந்தது. மெட்ரோ ரயிலில் போவதால் செலவு குறைந்து விடாது, கூடவே பாதுகாவலர்களும் வந்தாக வேண்டும், மற்ற பயணிகளுக்கு இதனால் தொல்லைதான். இந்திய ஜனநாயகத்தில் ஆளும் கட்சியினர் தமது கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்தவும் எதிர்கட்சிக்காரர்களுக்கு பதில் கூறவும் தான் நேரம் சரியாக இருக்கிறது. நிர்வாகத்தை உட்கார்ந்து பொறுமையாக கவனிக்க முடியவில்லை. இந்திய பண்பாடுகளில் அனைத்துமே கோளாறுகள்தான். எண்ணம் இருந்தாலும் இந்த மக்களிடம் செயல்படுத்த முடியாது. சிக்கனத்தை பற்றி பேசுபவர்கள்தான் உயரதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவ சிகிச்சை பெற ஏற்பாடு செய்கிறார்கள் என்கிறார்.
துர்கா பூஜை வணிகமயமாகி வருவது பற்றி எழுதுகின்ற ராமேஸ்வரம் நேர் சு பாலசுப்ரமணியம், காசியதான் கடவுடா என்று கூறுவார்கள், பெரும்பாலான வழிபாட்டுத் தலங்கள் வணிக நிறுவனங்களாகவே மாறிவிட்டன. மனதுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரும் வழிபாடுகள் ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் என ஏழை பணக்கார ஏற்றத்தாழ்வை வளர்க்கின்றன. மதம் ஆன்மாவை புனிதப்படுத்த வேண்டும், அற்ப உலக சுகங்களை வளர்க்கக்கூடாது என்று எழுதியிருக்கின்றார்.
அழிக்கப்பட்ட விடுதலை புலிகள் நினைவிடங்கள் மீண்டும் உருவாக்கப்பட சாவகச்சேரி பிரதேச சபை நிறைவேற்றிய தீர்மானத்தை அடுத்து இலங்கை ராணுவ நெருக்கடி தரப்பட்டதாக வந்த செய்தி குறித்து எழுதும் கல்பாக்கம் நேயர் சுகுமார், பல தலைமுறைகள் உரிமையின்றி வாழும் தமிழர்களுக்கு சம வாய்ப்புகளும் உரிமையும் முன்பே அளிக்கப்பட்டிருந்தால் விடுதலை புலிகள் உருவாகியிருக்க மாட்டார்கள். உரிமைக்கு குரல் கொடுப்போரை பயங்கரவாதிகள் என்று கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்கிறார்.
தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் கடந்த ஆண்டு நடந்த ஜாதி கலவரங்களில் பாதிக்கப்பட்டோருக்கு அரச வேலை என்ற தமிழக முதலின் அறிவிப்பு பற்றி எழுதுகின்ற புதுச்சேரி நேயர் கோவிந்தராஜ், இது தவறான வழிமுறை, எல்லா கலவரங்களிலும் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் அரசு வேலை தரப்பட முடியுமா என்று கேட்டிருக்கின்றார்.
சரி, நேரமாகிவிட்டது சிவகன். இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சிவகன். அடுத்து தலைப்புச் செய்திகள்.
இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் என்று பிடிஎல் செய்திகள் கூறுகின்றன. இதுபற்றி இலங்கை அரசாங்கத்திற்கு நாளை அறிவிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.